கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்பின் சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய அருமை கர்த்தர் இயேசுனுடைய இனிய நாமத்தினாலும் கூடியிருக்கிற நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் ஒரு அருமையான வாய்ப்பிலே அவருடைய சொந்த பிள்ளைகளாக நாம் கூடி வரவும், விசேஷமாக நம்முடைய கர்த்தர் இயேசுவை பற்றின, நம்முடைய கர்த்தருடைய மரணத்தை பற்றின, அல்லது இந்த காரியங்களை குறித்து நினைவு கூறுதலின் நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரர்களே, வருஷா வருஷம் இந்த ஒரு காலப்பகுதியை நாம் கடந்து வருவதற்கு, அது மாத்திரமல்ல ஒவ்வொரு சமயம் இந்த ஒரு காலப்பகுதியை கடந்து போகும்போது அதிகமாக நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருந்து தேவனுடைய பரிசுத்தமுள்ள சத்தியங்களை நாம் தியானித்து, விசேஷமாக தேவன் நம்மை அழைத்த அழைப்பின் நோக்கத்தை நாம் இன்னும் அதிகமாக உறுதி செய்து கொண்டு, ஒருவேளை நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஒரு அழைப்பு அல்லது நோக்கத்திற்கு தடையாக இடையூறாக இருக்கக்கூடிய அநேக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, குறிப்பாக இந்த காலப்பகுதியிலே தேவனுடைய பரிசுத்தமுள்ள எச்சரிப்பு மிகுந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை நாமே நிதானித்து நாம் சீர்தூக்கி பார்த்து நம்மை சரிப்பு செய்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆக இந்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாகவே தேவனுடைய சுத்த கிருபையினாலே கடந்த காலங்களிலே நமத்திலே நடந்து ஏறியது. ஆக ஒவ்வொரு வருடமும் நாம் பார்க்கும்போது அநேகமாக நம்முடைய கர்த்தர் நமக்கு காண்பித்து வைத்த அந்த அருமையான பாதையிலே தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் முன்னேறி வருகிறோம் என்பதை உணர்ந்திருக்கிறோம். ஆக இவ்விதமாக தேவன் நம்மை வழிநடத்தி வருகிறார், அதற்காக நாம் நன்றி செலுத்திக் கொள்வோம். இருந்த போதிலும் அநேக நம்முடைய மாம்ச பலவீனங்கள், குறைகள், சிறு சிறு மீறுதல்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கத்தான் செய்கிறது. இருந்த போதிலும் தேவனுடைய வார்த்தையின் எச்சரிப்பின் நிமித்தமாக நாம் நம்மை சரி செய்து கொண்டு நாம் நம்முடைய பலிய ஜீவன் பாதையிலே நடந்து வருகிறோம். மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு வாய்ப்பை கூட தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எவ்விதமாக என்று சொன்னால், நம்முடைய கர்த்தர் இயேசுவுடைய நினைவு கூறுதல் நாளை அனுசரிப்பதற்கு தேவன் அந்த நாளுக்கு மிக அருகாமையிலே நம்மை கிட்டு சேர்த்திருக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் நினைத்திருப்போம், அநேக நேரங்களிலே நாம் பேசியிருப்போம், நமக்குள்ளாக பகிர்ந்து கொண்டிருப்போம். ஆக இந்த ஒரு வாய்ப்பு இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை முறைகள் அங்கு இருப்பதை என்பதை நாம் அறியோம். இருந்த போதிலும் தேவன் தம்முடைய கிருபை நிமித்தமாக நம்மை அருமையாக வழிநடத்த வருகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வருடம் எவ்விதமாக இருக்கும் என்று சொல்லி நாம் அறியோம். இருந்த போதிலும் தேவனுடைய கிருபை நம்மத்திலே இருக்கிறதை மாத்திரம் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு பலத்திலே, அந்த ஒரு நம்பிக்கையிலே தொடர்ந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு நல் வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொண்டு, ஒருவேளை நம்முடைய அவைக்குரிய வாழ்க்கை பயணத்திலே, நம்முடைய ஓட்டத்திலே அநேக போராட்டங்கள், வேதனைகள், சோதனைகள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலே கூட நாம் இந்த உலக காரியங்களுக்காக அதை எதிர்த்து நாம் போராடி நம்முடைய கர்த்தர், நம்முடைய அருமையான பிதா ஆகிய இவருடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவு செய்ய வேண்டும். ஆக அந்த வகையிலே அநேக வாய்ப்புகள் இந்த வருடத்திலே நம்மத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இயேசுவை பற்றி, அவருடைய மரணத்தை பற்றி, அவருடைய பாடுகளை பற்றி நினைவு கூறுகிற அல்லது தியானிக்கக்கூடிய வாய்ப்புகள், மீண்டுமாக ஒரு அருமையான வாய்ப்புக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் கூட நம்முடைய கர்த்தர் இயேசுவை பற்றி சில காரியங்களை நாம் தியானிப்போம். ஆக இந்த ஒரு பாடத்தினுடைய தலைப்பு கூட நம்ம கொடுத்திருக்கிறோம், த கிராஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவுடைய சிலுவை. அநேக வாய்ப்புகள்ல, அநேக நேரங்களில் இந்த ஒரு தலைப்பின் கீழே அநேக சத்தியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். திரும்பமாக இந்த காரியங்களை நாம் நினைவுபடுத்திக் கொள்வது நமக்கு இந்த கால பகுதியில் மிக அவசியமாக அங்கு இருக்கிறது. ஆக கர்த்தர் இயேசு அவருடைய சிலுவை இதை பற்றி நாம் தியானிப்பதற்கு முன்பாக அப்போஸ்தலர் பவுல் எழுதின ஒரு வசனத்தை இந்த ஒரு பாடத்திற்கு ஆதாரமாக நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6:14 6:14
நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல்
வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட
வேறொன்றையும் குறித்து
மேன்மை பாராட்டாதிருப்பேனாக
மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவனாக அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் மிக விசேஷமான ஒரு காரியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு பாடத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லலாம். கர்த்தர் இயேசுனுடைய சிலுவை. அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், உண்மையாகவே ஒரு புதிய சிருஷ்டிக்கு மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது மேன்மை பாராட்டுதல் அல்லது அதற்காக சந்தோஷம் அடைதல் எந்த ஒரு விஷயத்தில் அவங்க திருப்தி அடையணும் என்று சொல்லி பார்க்கும் போது இந்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் இயேசுனுடைய கிறிஸ்துவனுடைய சிலுவை என்று சொல்லி அதை பார்க்கும். இந்த ஒரு வசனத்தில் அவர் சொல்லும் போது ரொம்ப அழுத்தமாக அங்க சொல்கிறார். இதிலிருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம், அழைக்கப்பட்ட அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாகவே கர்த்தர் இயேசுவினுடைய சிலுவை மிக மிக முக்கியமாக அங்கு இருக்கு. ஏனென்று சொன்னால் நம்ம போன பாடத்தில் கூட நம்ம பார்த்தோம், கர்த்தர் இயேசு நமக்கு கற்பித்த இரண்டு காரியங்கள், ஒன்று நுகம், இன்னொன்று சிலுவை. ஆக இந்த சிலுவை மிக மிக முக்கியமானதாக யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு புதிய சிருஷ்டிக்கு கர்த்தர் இயேசுவுக்கு எவ்விதமாக இந்த சிலுவை ஒரு முக்கியமான ஒரு காரியமாக அங்கு கொடுக்கப்பட்டிருந்ததோ அதே போல அவரை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு புதிய சிருஷ்டிக்கும் சிலுவை மிக முக்கியமான ஒரு காரியமாக அங்கு இருக்கிறது. ஆக இதை குறித்து சில தியானங்களை நம்ம பார்க்கலாம். இந்த சிலுவை குறித்து அநேகமாக பார்க்கும் போது கர்த்தர் இயேசு இந்த சிலுவையில அவர் தொங்கி மரித்தார் என்று சொல்லி அங்க பார்க்கும். அப்ப இந்த சிலுவை குறித்து நம்ம தியானிக்கும் போது நிச்சயமாகவே இந்த சிலுவைக்கு ஒரு தனிப்பட்ட மேன்மை, ஒரு தனிப்பட்ட ஒரு புகழ்ச்சி, ஒரு புகழ் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த சிலுவைக்கு அல்ல. ஆனால் சிலுவை குறித்து நம்ம பார்க்கத்தான் போறோம் இந்த பாடத்துல. ஆனால் எதை மையமாக வைத்து அல்லது குறிப்பிட்டு யாரை மையமாக வைத்து பார்க்க போறோம் என்று சொன்னால், அந்த சிலுவையில தொங்கி தன்னுடைய ஜீவனை கொடுத்த நம்முடைய கர்த்தர் இயேசுவை குறித்து அங்க பார்க்க போகிறோம். அன்பு சகோதர சகோதரே, இந்த பாடத்தை எழுதின அருமையான சகோதரர் சில அருமையான சில வார்த்தைகளை இங்க கொடுத்திருக்கிறாரு. அதில் பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, த கிராஸ் ஆஃப் கிரைஸ்ட் சென்டர்ஸ் அரவுண்ட் த கிரைஸ்ட் ஆஃப் த கிராஸ் சொல்றார். அதாவது இங்க சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்துவுடைய சிலுவை எதை மையமாக அங்க கொண்டிருக்கிறது சொன்னால், அந்த சிலுவையில மறித்த கிறிஸ்துவை மையமாக கொண்டிருக்கிறது. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை அது. நம்ம பார்க்கும்போது அந்த அடுத்த கிளிப்பிங்ல அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் அப்படியே சொல்றாரு, இந்த சிலுவை கிறிஸ்து தொங்கி மறித்த இந்த சிலுவை அல்லது கிறிஸ்துவுடைய சிலுவை எதை மையமாக கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, அதிலே மறித்த அதிலே அந்த சிலுவையில தன் ஜீவனை கொடுத்த கிறிஸ்துவை அது மையமாக கொண்டிருக்கிறது. அதே போல அடுத்ததை சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த சிலுவை ஒரு மனிதனை அங்க சுமந்து கொண்டுதா இருக்கு, உண்மைதான். ஆனால் இன்னும் அதிகமான விசேஷம் என்னென்று சொன்னால், ஒரு மனிதன் இந்த சிலுவையை சுமந்ததுனால இந்த சிலுவைக்கு ஒரு பெருமை அங்க கிடைச்சது. தெரியும் நமக்கு அந்த மனிதன் யாருன்னு சொல்லி நமக்கு தெரியும். பெரியமான சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, பல நூற்றாண்டுகள் இந்த ஒரு சிலுவை மரணம் என்பது அது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருந்ததுதான். ஆனால் மிக விசேஷமாக இந்த சிலுவையை இந்த ஒட்டுமொத்த உலகம் எப்போதான் திரும்பி பார்த்தாங்கன்னா, ஒரு 3 பேர் இந்த சிலுவையில மறித்த போது, ஒரு 3 பேர் இந்த சிலுவையில மறித்த போதுதான் இந்த உலகம் இந்த சிலுவை குறித்து அநேக காரியங்களை அங்க புரிந்து கொண்டது. அதிலும் விசேஷமாக அந்த 3 சிலுவைகள்ல மத்திய சிலுவையில மத்தியத்தில் மறித்த நம்முடைய கர்த்தர் இயேசு, சர்வ வல்லமையுள்ள குமாரனாகிய இயேசு அவர் மறித்ததுனால இந்த ஒரு சிலுவைக்கு மேன்மை அல்லது புகழ் உண்டாயிருச்சுன்னு சொல்லி அங்க பார்க்கும். ஆக இந்த ஒரு சிலுவையில கர்த்தர் இயேசு மறித்த போது அல்லது அந்த ஒரு மரணம் நிகழும் போது என்ன விஷயங்கள் அங்கே உண்டாயின என்று சொல்லி அங்க அடுத்தது நாம் பார்க்கணும். நிச்சயமாகவே தெரியும், மூன்று சிலுவைகளை மத்திய சிலுவையில் மத்தியத்தில் நம்முடைய கர்த்தர் இயேசு அங்க தொங்கிக்கொண்டிருந்தார். அந்த சிலுவையில் தன் ஜீவனை அங்க விட்டார் என்று சொல்லி அங்க பார்க்கணும். ஒருவேளை அநேகர் ஏன் நம்ம கூட அநேக நேரங்களில் சொல்லலாம், நம்முடைய கர்த்தர் இயேசு இந்த சிலுவையில் தன்னுடைய ஜீவனை விட்டார், தன்னுடைய ஜீவனை இழந்தார். ஆனால் அது சரியாக திருத்தமாக இந்த சகோதரர் இங்க சொல்கிறாரு, கர்த்தர் இயேசு அங்க ஜீவனை விடல, அதை இழந்து போகல, மாறாக தன் ஜீவனை தானாக முன் வந்து அவர் கொடுத்தார் என்று சொல்லி அங்க சொல்லப்படும். ஜீசஸ் நாட் லவ்ஸ் ஹிஸ் லைஃப், ஹி கேவ் இட். அவர் தன் ஜீவனை அங்கே கொடுத்தார், தன் ஜீவனை தந்தார் என்று சொல்லி பார்க்கலாம். வசனம் நீங்கள் படிக்கலாம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10:45, மார்க் 10:45.
அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார்.
அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கர்த்தர் இயேசு கொடுப்பதற்காக அங்க வந்தார், சிலுவையிலே தொங்கினார், அந்த சிலுவையிலே தன் ஜீவனை அவர் கொடுத்தார் என்று சொல்லி அங்க பார்க்கும். இப்ப கர்த்தர் இயேசு தன்னுடைய ஜீவனை அங்க கொடுத்திருக்கிறார். இவரிடத்துல கர்த்தர் இயேசு அவர் தன்னுடைய வாயின் வார்த்தைகள்ல அங்க பேசும் போது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை அங்க சொல்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 10:11. அருமையான வார்த்தை, இந்த உலக ஜனத்தினுடைய மீட்புக்காக தன்னுடைய ஜீவனை கூட அங்க கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட நீங்க படிக்கலாம், 2 தீமோத்தேயு 1:10. 2 தீமோத்தேயு 1:10.
நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார்.
ரொம்ப அருமையான வார்த்தை இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி. தன்னுடைய மரணத்தினால, குறிப்பாக சிலுவையில தன்னுடைய ஜீவனை அவர் தந்ததுனால ரெண்டு விஷயத்தை அவர் வெளியரங்கமாக்கினார். என்னன்னா, ஒன்று அழியாமை, இன்னொன்று ஜீவன் என்று சொல்லி அங்க பார்க்கும். இங்கிலீஷ் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, ஒருவேளை என்ன இவ்வளவு இருக்கான்னு தெரியல எனக்கு. இங்க சொல்லும் போது அழியாமை மற்றும் ஜீவன் அதை வந்து வெளியரங்கமாக்கினார். பிரதர் கொஞ்சம் படிங்களா. இங்க சொல்லும் போது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை இங்க சொல்லப்படுது, இம்மார்டாலிட்டி அண்ட் லைஃப் டு லைட் த்ரூ த காஸ்பல். சுவிசேஷத்தின் மூலமாக அவர் அழியாமையும் ஜீவனையும் தமிழ்ல சொல்லும் போது அவர் வெளியரங்கமாக்கினார், வெளிப்படுத்தினார். ஆனா இங்கிலீஷ்ல இன்னொரு வேர்டு அங்க ஆட் ஆயிருக்கு, டு லைட். அவர் வெளிச்சத்திற்கு அங்க கொண்டு வந்தார். எதன் மூலமாக? ரெண்டு விஷயம் திரும்பமாக திருத்தமாக சொல்றேன், அழியாமையும் ஜீவனையும் சுவிசேஷத்தின் மூலமாக வெளிச்சத்திற்கு அவர் கொண்டு வந்தார். ரொம்ப நம்ம கூர்ந்து இதை கவனிக்கும் போது அழகான அர்த்தம் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்ல வெளியரங்கமாக்கினார் என்று சொல்லி ஒரு சாதாரண வார்த்தை தாங்க சொல்லப்பட்டிருக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற ஒரு காரியம் பற்றி சொன்னால் அதுக்கு முன்னாடி எங்க தான் இருந்திருக்காரு? ஜீவனும் அழியாமையும் இருள. அப்ப இருள்னா என்ன? யாருக்கும் தெரியாத ஒரு நிலையில எங்க இருந்தது. ஆனால் இந்த ஜீவனை குறித்து இழந்து போன ஜீவனை கொடுப்பதற்கு, அல்லது போல கமெண்ட்ஸ்ல ஒன்றும் அழகா சொல்றாங்க, அந்த அழியாமை, அழியாமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்ல இருந்தாலும் அந்த மகிமை குறித்து அங்க சொல்றாங்க. அப்ப இழந்து போன அந்த மகிமை, மனுஷன் இழந்து போன அந்த ஜீவன் மற்றும் அந்த ஒரு மகிமை ஆதாம் பெற்றுக்கொண்டிருந்தார். உண்மைதான், ஒருவேளை அந்த ஆதாம் பெற்றுக்கொண்ட அந்த ஒரு மகிமையும் அந்த ஜீவனும் காயனுக்கும் ஆபேலுக்கும் தெரிஞ்சிருக்குமா இல்லைங்களா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல இல்லைங்களா? ஒருவேளை சொல்லியிருக்கலாம், வாயின் வார்த்தைகள் அவங்க கேட்டிருக்கலாம். அதற்கு பின்பதாக வரக்கூடிய சந்ததிகள் ஒட்டுமொத்தமாக நீங்க பார்க்கும்போது, ஏன் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஜீவன் அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அந்த ஜீவன் கொடுக்கப்பட்ட நிலையில ஆதாம் எப்படி இருந்தார் நமக்கு தெரியாது. அவருக்குன்னு ஒரு தேவன் ஒரு மகிமை கொடுத்திருந்தார். அது எவ்விதமான மகிமை, அந்த மகிமையில அந்த ஆதாம் எவ்விதமாக இந்த உலகத்துல இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்ப தெரியாத ஒரு விஷயம் எங்கதான் இருந்திருக்குங்க, அது ஒரு இருள்ல அங்க இருந்திருக்கு என்று சொல்லி அங்க பார்க்கணும். தெரியாத விஷயம் ஒரு இருள்ல இருந்திருக்கு. அது கர்த்தர் இயேசு அங்க மறைந்திருக்கக்கூடிய அந்த ஜீவனையும் அந்த அழியாம என்ன பண்றாருன்னா, சுவிசேஷத்தினால சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுனால அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் என்று சொல்லி அங்க ஆங்கில பதிப்பு ரொம்ப அழகாக அங்க சொல்லப்பட்டிருக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு இந்த ஒரு சிலுவையில தன் ஜீவனை அவர் கொடுத்தார் என்று சொல்லி அங்க பார்க்கும். அடுத்ததாக பார்க்கும் போது இந்த ஒரு மத்திய சிலுவையில இன்னொரு விஷயம் கூட அங்கு நடந்திருக்கு. யோவான் 15:13, யோவான் 15:13,
ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை.
ரொம்ப அழகான வார்த்தை. இதை குறித்து அநேக நேரங்களில் நம்ம தியானம் பண்ணிருக்கிறோம். ஒருவன் தன்னுடைய நண்பனுக்காக சிநேகிதனுக்காக
ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை.
இந்த வசனத்தினுடைய அர்த்தம் நம்ம அநேகமாக தெரிந்து வச்சிருப்போம். இதுல ஒரு அர்த்தம் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கிற ஒரு அர்த்தம் என்னன்னா, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் அங்க இல்ல. அதாவது என்னுடைய நண்பனுக்காக என்னுடைய ஜீவனை நான் கொடுக்கிறேன் அப்படின்னா, அந்த நண்பன் மேல என்னுடைய அந்த ஒரு சிநேகிதன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருப்பேன் அப்படிங்கறது நான் வெளிப்படுத்துறேன் என்று சொல்லி சொல்லலாம். ஆனால் அதை காட்டிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று சொல்லி அங்க சொல்றேன். அந்த அன்பை காட்டிலும் அதிகமான அன்பு வேற யாரிடத்திலும் அங்க இல்ல என்று சொல்லி அங்க சொல்லுகிறது அங்க பார்ப்போம். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அன்பு ரொம்ப உயர்ந்த அன்பு, இந்த அன்பு ரொம்ப உயர்ந்த அன்பு. ஆனால் இன்னொரு அர்த்தம் அதே வசனத்துல அங்க புதைந்திருக்கு, மறைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, வேற ஒருவரிடத்திலும் இல்ல, அந்த ஒருவரிடத்திலும் இல்ல அப்படிங்கிற அந்த வார்த்தையில அந்த அர்த்தம் இருக்கு. அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, பிரியமான சகோதர சகோதரிகளை, என்னுடைய நண்பனுக்காக, என்னுடைய தோழன், என்னுடைய சிநேகிதனுக்காக என்னுடைய அன்பின் மிகுதியினாலே என் ஜீவனை கூட நான் என்ன பண்ணிடலாம், அங்க கொடுக்கலாம். யோவான் அப்போ யோவான் அப்படித்தான் சொல்றாரு இல்லைங்களா. அவர் சொல்லும் போது சகோதரருக்காக என்ன பண்ணும், ஜீவனை அங்க கொடுக்கணும். அப்ப என்னுடைய சிநேகிதனுக்காக நான் என்னுடைய ஜீவனை கொடுப்பது பெரிய விஷயமா இல்லைங்களா? பெரிய விஷயம் தான், பெரிய விஷயம். அது அப்படியே நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு அடுத்த வசனங்களை சொல்றாரு, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களால் என்னுடைய சிநேகிதராக இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த ஒரு வசனத்தினுடைய அர்த்தம் பார்க்கும் போது, நாம் அனைவரும் கர்த்தர் இயேசுவுக்கு ஒரு வகையில் எப்படி இருக்கிறோம், ஒரு பார்வையில நாம் சிநேகிதராக இருக்கிறோம். இந்த சிநேகிதருக்காக கர்த்தர் இயேசு என்ன பண்ணிருக்கிறாங்க, தன்னுடைய ஜீவனை அங்க கொடுத்திருக்கிறார். இந்த அன்பை காட்டிலும் அதிகப்படியான அன்பு அங்க இல்ல. இது ஒரு அர்த்தம், இது ஒரு அர்த்தம். பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்னொரு அர்த்தம் பார்க்கும் போது, நாம் நம்முடைய சகோதரர்களுக்காக நம்முடைய சிநேகிதருக்காக நாம் நம்முடைய ஜீவனை கொடுக்கிற அன்பு ரொம்ப மிகுதியான ஒரு அன்பாக அங்க இருக்கு. ஆனா கமன்ஸ் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு, நம்முடைய சிநேகிதருக்காக நாம் பழகிறவர்களுக்காக அல்லது நம்முடைய சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்கிறது உண்மையுள்ள ஒரு அன்பு, உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய அன்பு தான். ஆனாலும் இன்னொரு விஷயம் கூட இருக்கு, கர்த்தர் இயேசு அதை எதிர்பார்க்கல இன்னும் மேலான ஒரு அன்பை அங்க எதிர்பார்க்கிறார். கர்த்தர் இயேசு தன்னுடைய சபையிட்ட எதிர்பார்க்கக்கூடிய அன்பு என்னங்கிறது நமக்கு தெரியும். அது எப்படிப்பட்ட ஒரு அன்பா இருக்குங்க, சுயநல மற்ற ஒரு அன்பாக அங்க இருக்கு, சுயநலமற்ற அன்பாக அங்க இருக்கு. இதைத்தான் வந்து சபை மத்தியில கூட கர்த்தர் இயேசு அங்க எதிர்பார்க்கிறவராக அங்க இருக்கிறார். அந்த ஒரு எதிர்பார்ப்புல நம்ம இந்த வசனத்தை வச்சு நம்ம பார்க்கும் போது, உண்மையாகவே சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த அன்பை காட்டிலும் அதிகப்படியான அன்பு வேற ஒரு இடத்திலும் இல்ல. இதுக்கு இன்னொரு அர்த்தம் சகோதரர் ரசல் அங்க சொல்லும் போது, சிநேகிதருக்கு கொடுக்கக்கூடிய அன்பை காட்டிலும் இன்னும் மேலான அன்பு, அது என்ன அன்பு தெரியுங்களா, அதுதான் அகாப்பே. எந்த ஒரு பிரதிபலன் பார்க்காத ஒரு அன்பு, அதே போல சுயநலமற்ற அன்பு. இந்த அன்பு யார் மத்தியில தான் காண்பிக்க முடியும், அல்லது யார்கிட்ட அன்பை காமிச்சாதான் இந்த அன்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கும்போது, சிநேகிதர் மத்தியில இல்ல, அதையும் தாண்டி யாருங்க, சத்ருக்கள் மத்தியில காண்பிக்கக்கூடிய அந்த அன்பு. திரும்பமாக இந்த வசனத்துக்கு நான் வரேன். இந்த வசனத்தை பார்க்கும் போது ஒருவன் தன் சிநேகருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு, எந்த அதிகமான அன்புனா சத்துருக்களை சிநேகித்து அவர்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த அன்பு வேற யாரிடத்திலும் அங்க இல்லை என்று சொல்லி சொல்றார். இப்ப தெளிவாக நாம் புரிஞ்சுக்கணும், சிநேகருக்காக கொடுக்கிற காண்பிக்கக்கூடிய அந்த அன்பு, அதனுடைய வெளிப்படை நம்முடைய ஜீவனை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, அப்படி இருந்தா நம்ம நிச்சயமாகவே அந்த லெவல்ல தான் இருக்கிறோம். ஆனால் அதை தாண்டி நம்முடைய சத்துருக்களுக்காக நம்முடைய ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த மேலான அன்பு அது வேற யாரிடத்துல இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? சகோதரர் சொல்றாரு, வேற யாரிடத்துல இல்ல, இந்த உலகத்துல வேற யாரிடத்துல இல்ல, ஆனா ஒருவர் மாத்திரம் அந்த அன்புல இருக்கிறார். அதுதான் சொல்லும் போது நம்முடைய கர்த்தர் இயேசு. நமக்கு தெரியும் இல்லைங்களா, இப்ப கர்த்தர் இயேசு தன் ஜீவனை யாருக்காக மாத்திரம் கொடுத்தார்? தான் சிநேகித்த தன்னுடைய சீஷர்களுக்காக கொடுத்தார், தன்னுடைய ஜனங்களுக்காக கொடுத்தார், உண்மைதான். ஆனால் தன்னை விரோதித்த தன்னுடைய விரோதிகளுக்காகவும் கூட கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார்? ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் அழகான ஒரு வசனம் கொடுக்கிறார் பாருங்க, ரோமர் எழுதின நிருபம் 5:8.
நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார்.
பாருங்க, நாம் பாவிகளாய் இருக்கையில், இப்ப இந்த வசனத்தின் படி பார்க்கும் கர்த்தர் இயேசு சொல்றாரு, நீங்கள் எனக்கு சிநேகிதராக இருக்கிறீங்க, யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் சொல்றார். ஆனால் அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நாம் பாவிகளாக இருக்கையில், நாம் கர்த்தர் இயேசுக்கு சத்துருக்களாக இருக்கையில், விரோதிகளாக இருக்கையில், அவரை விட்டு தூரத்துல நம்ம நின்று கொண்டிருக்கையில், நமக்காக என்ன பண்ணிருக்கிறார் அவர்? தம்முடைய அன்பை அங்க விளங்க பண்ணினார். எப்படி விளங்க பண்ணினார்னா, வேற எங்கேயில, இந்த மத்திய சிலுவையில, இந்த சிலுவையில தொங்கி தன்னுடைய ஜீவனை மனமுவந்து அவர் கொடுத்ததுனால பாவிகள் மத்தியில, தன்னுடைய சத்துருக்கள் மத்தியில எவ்விதமாக அவர் அன்பு செலுத்தினார் என்கிற காரியத்தை அவர் இங்க வெளிப்படுத்தினார், வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகள், ஆக இன்றைக்கு ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம், நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகள் நம்ம சிநேகிக்க வேண்டும், உண்மைதான். வசனம் சொல்லுகிறது நம்முடைய குடும்பத்தை சிநேகிக்கணும், உண்மைதான். ஒரே சத்தியத்தில் இருக்கக்கூடிய எல்லா புதிய சிருஷ்டிகளையும் நாம் சிநேகிக்கணும், உண்மைதான். ஆனால் அடுத்த ஒரு நிலைக்கு நம்ம கடந்து போக வேண்டியவர்களா இருக்கிறோம். அது என்னன்னு பார்க்கும் போது நம்முடைய சத்துக்களை கூட என்ன பண்ணும், அங்க சிநேகிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதை குறித்து நம்ம கண்ணமோடி கொஞ்சம் யோசனை பார்க்கும் போது கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கிறோம், இன்னும் அதுக்கு நெருங்கி நம்ம போகவே இல்லை. பிரியமான சகோதர சகோதரி, கர்த்தர் இயேசு அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அன்பு, அவர் நமக்கு காண்பித்த, இந்த சிலுவையில அவர் காண்பித்த அந்த அன்பு இதுதான், சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய அன்பு. அது இந்த சிலுவையில அவர் வெளிப்படுத்தி நமக்கு ஒரு உதாரணமாக அதை காண்பித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கும் போது இதே மத்திய சிலுவையில கர்த்தர் இயேசு மரணத்தை ருசி பார்த்தார் என்று சொல்லி அங்க பார்க்கணும். ஏன் மரணத்தை ருசி பார்த்தார்னா, ஏற்கனவே போன வசனத்தை படிக்கிறோம், ஒரு நல்ல மேய்ப்பன் அவன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை அவன் கொடுக்கிறான். நம்முடைய கர்த்தர் இயேசு தம்முடைய சபைக்காக, ஏன் இந்த ஒட்டுமொத்த உலக ஜனத்திற்காக அவர் என்ன பண்ணிருக்கிறார்னா, தன்னுடைய ஜீவனை அங்க கொடுத்திருக்கிறார். ஆக இந்த ஜீவனை கொடுக்கிற விஷயம் தான் பார்க்கிறோம், அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். வசனம் நீங்க படிக்கலாம், அப்போஸ்தலர் பவுல் எபிரேயர்கள் நிருபம் 2:9, எபிரேயர் 2:9.
என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும் படிக்கு.
அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் கவனிக்கணும், தேவனுடைய கிருபையினால, தேவனுடைய கிருபையினால பாருங்க, இது கூட நம்ம பார்க்கணும். கர்த்தர் இயேசு அவர் ஜீவனை கொடுத்தது, அவர் மரணத்தை ருசி பார்த்தது, இது கூட யாருடைய கிருபையா தான் இருக்குங்க? ஆமா, கிருபை. இந்த கிருபை இந்த உலக ஜனத்தின் மத்தியில தேவன் அவர் காண்பித்து நிமித்தமாக தன்னுடைய குமாரனங்க கொடுத்திருக்கிறார். திரும்பவும் படிக்கல, தேவனுடைய கிருபையினால.
என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும்,
ஒவ்வொருவருக்காகவும், யார் இந்த ஒவ்வொருவர்? நாம் பார்த்திருக்கோம் அடிப்படை பாடங்கள், அநேக விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஒவ்வொருவருக்காக, ஆதாம் முதல் இன்னைக்கு ஒருவேளை இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிஷத்துல, இந்த நொடியில ஒரு குழந்தை பிறந்ததுன்னா, அந்த குழந்தைக்காகவும் கர்த்தர் இயேசு பண்ணிருக்கிறாரு. நீங்க படிக்கலாம்,
மரணத்தை ருசி பார்க்கும் படிக்கு,
மரணத்தை ருசி பார்க்கும் படிக்கு,
தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்திரத்தின் நிமித்தம் மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம்.
மகிமையினாலும் கணத்தினாலும் அவர் முடிசூட்டப்பட்டதை நாம் பார்த்திருக்கிறோம். பிரியமான சகோதர சொல்ல, இந்த வசனத்துல ஒரு பகுதி நமக்கு வைக்கவான பகுதி, அவர் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை அவர் ருசி பார்த்திருக்கிறார் என்று சொல்லி அதை பார்க்கும். இதுதான் தேவனுடைய மிகப்பெரிய ஒரு திட்டம் என்று சொல்லி நான் பார்ப்போம். அவ ஒட்டுமொத்த இத்தனை வருஷங்கள்ல தேவன் எதிர்பார்த்து அவர் நிறைவேற்ற மிக ஆசையா இருக்கக்கூடிய மேலான ஒரு திட்டம் இதுதான். ஒட்டுமொத்த உலக ஜனம் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்க பார்ப்போம். இதே காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் பாடிக்கும் போது 53:12 அவர் தம்முடைய ஆத்மாவை என்ன பண்ணிருக்கிறார், மரணத்தில் அவர் ஊற்றினார் என்று சொல்லி அங்க பார்ப்போம். மரணத்தில் அவர் ஊற்றிருக்கிறார். கர்த்தர் இயேசு அவர் ஆவிக்குரிய ஜீவியிலிருந்து இந்த மாம்சீக ஜீவியாக மாறின பின்பு இந்த உலகத்திற்காக அவர் பாடுபட்டு ஒரு பரிபூர்ண ஒரு பலியாக தம்மை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்து அவர்களுக்கு இந்த ஒட்டுமொத்த உலக ஜனத்திற்கு ஜீவனை பெற்று தரும்படியாக தன்னுடைய ஜீவனை அவர் கொடுக்கும்படியாக இந்த சிலுவையில அவர் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னொரு விஷயம் இதே மாதிரி சிலுவையில அங்க நிறைவேறி தீர்ந்தது. அது என்னன்னு பார்க்கும் போது யோவான் 12:32 12:32
நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார்.
நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடமாக நான் இழுத்துக் கொள்ளுவேன். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் நமக்கு தெரியும். பூமியிலிருந்து சிலுவையின் மூலமாக நான் உயர்த்தப்பட்டு அந்த சிலுவையிலே நான் தொங்கி என் ஜீவனை நான் கொடுக்கும் போது எல்லாரையும் இந்த ஒட்டுமொத்த உலக ஜனத்தையும் என்னிடமாக நான் என்ன பண்ணுவேன், இழுத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி அங்க பார்க்கணும். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஜீசஸ் வாஸ் லிப்டட் அப் ஆன் த கிராஸ், சோ மேன்கைண்ட் குட் பி லிப்டட் அப் டு தி ஃபாதர். கர்த்தர் இயேசு இந்த சிலுவையில் அவர் உயர்த்தப்படும் போது நிச்சயமாகவே இந்த ஒட்டுமொத்த உலக ஜனம் பிதாவினிடத்தில் என்ன பண்ணாங்க, உயர்த்தப்பட்டார்கள் என்று சொல்லி அங்க பார்க்கும். பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு கிருபை. இதைத்தான் ஏசாயில சொல்லும் போது 45:22 ஏசாயா 45:22
பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள்.
பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, அப்ப பூமியில எந்த இலையில எந்த ஒரு கோடியில இருந்தாலும் நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, என்னை நோக்கி பாருங்கள். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நிச்சயமாகவே 1000 வருட ரசாட்சியில இந்த பூமியில இருக்க எல்லா ஜனமும் என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் இயேசுவை அவர்கள் நோக்கி பார்ப்பாங்க. வசனம் படிக்கலாம்,
அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள்.
அப்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க, ரட்சிக்க படிவர்கள். கர்த்தர் இயேசு என்னுடைய சொந்த ரட்சகர் என்று சொல்லி எப்பொழுது இவர்கள் அவரை விசுவாசித்து நம்பி ஏற்றுக்கொள்கிறார்களோ, இவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று சொல்லி எப்பொழுது அவர்கள் விசுவாசிக்கிறார்களோ, அப்பொழுது இந்த ஒட்டுமொத்த உலக ஜனம் கர்த்தர் இயேசுவின் மூலமாக அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கப்படுவார்கள் என்று சொல்லி அங்க பார்க்கும். ஆக பார்க்கும் போது இந்த விழுந்து போன மனுக்களும் பிதாவினுடைய சமூகத்திற்கு நேராக அவர்கள் உயர்த்தப்படுகிற அந்த ஒரு காரியம் எதன் மூலமாக வந்ததுன்னா, கர்த்தர் இயேசு இந்த ஒரு மத்திய சிலுவையில அவர் உயர்த்தப்படும் போது. தவறாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது, எல்லாரும் புது அவனிடத்துல பிதாவுடைய சமூகத்தில் உயர்த்தப்படுவாங்களா, அப்படி இல்லை. விழுந்து போன நிலையிலிருந்து ஏற்கனவே பிதாவாகிய தேவன் மனுஷனை எந்த நிலையில வைத்திருந்தாரோ அந்த நிலைக்கு என்ன பண்ணுவாங்க, அவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரி, மிக முக்கியமான 4 விஷயங்கள் இந்த ஒரு மத்திய சிலுவையில அங்க நடைபெற்றது. இன்னும் கூட கொஞ்சம் ஆழமாக இந்த ஒரு சிலுவை குறித்து நம்முடைய கர்த்தர் இயேசு அவர் சுமந்த இந்த சிலுவை குறித்து நாம் பார்க்கலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சிலுவை இதை குறித்து நாம் பார்க்கும் போது பொதுவாக நம்முடைய கர்த்தர் இயேசு நமக்கு தெரியும் வேதாகமத்தினுடைய ஒரு மைய ஒரு கருத்தாக அங்க இருக்கிறார். அவர் மாத்திரமல்ல, அவர் கொடுத்த அந்த ஒரு ஈடுபலி நம்ம சொல்றோம், அது இந்த ஒட்டுமொத்த வேதாகமத்தினுடைய மைய கருத்தாக அங்க இருக்கு என்று சொல்லி அங்க பார்ப்போம். பொதுவாக ஒரு கணக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு, அடுத்த ஒரு ஸ்லைட்ல கூட நம்ம பார்க்கலாம். அந்த கணக்குல பார்க்கும் போது அன்பு சகோதர சகோதரிகளே, புதிய ஏற்பாட்டில் நிறைவேறின அல்லது நிறைவேறி நிறைவேற காத்து கொண்டிருக்கிற அநேக தீர்க்க தரிசனங்கள், அதாவது 500 தீர்க்க தரிசனங்கள் நமக்கு வந்து பழைய ஏற்பாட்டில் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஒரு சின்ன ஒரு புள்ளி விவரம் நமக்கு அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 500 தீர்க்க தரிசனங்கள்ல 300 தீர்க்க தரிசனங்கள் தீர்க்க தரிசன வசன பகுதிகள் கிறிஸ்துவை பற்றினதாக அங்க இருக்கு என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுல அநேகம் பார்க்கும் போது கர்த்தர் இயேசுவுடைய மரணம், அவருடைய அடக்கம், அதே போல கர்த்தரேசனுடைய உயிர்த்தெழுதல், இவைகளை குறித்து அல்லது இந்த சம்பவங்களை குறித்து பழைய ஏற்பாட்டில் அநேக தீர்க்க தரிசனங்கள் வாயிலாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக கர்த்தர் இயேசு அவர் சிலுவையில் தொங்கி மரித்த அந்த நேரம், குறிப்பிட்ட ஒரு 24 மணி நேரம், இதில் நடந்த சம்பவங்கள் குறைந்தபட்சம் ஒரு 56 இடத்துல பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி அங்க பார்க்கும். ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா, கர்த்தர் இயேசு அவருடைய சிலுவை, அவருடைய சிலுவை மரணம் ஒட்டுமொத்தமாக இந்த வேதத்தில் ஒரு மையமாக அங்க இருக்கு. அந்த ஒரு சிலுவையில் அவர் கொடுத்த அந்த ஒரு ஈடுபலி, அது ஒட்டுமொத்த வேதாமத்துடைய மையப்பொருளாக, ஏன் நம்முடைய பிதாவாக தேவனுடைய திட்டத்தின் மையப்பொருளாக அங்க இருக்கு, மையமாக இருக்கு என்று சொல்லி அங்க பார்த்தோம். அந்த வேலை பார்க்கும்போது, ஒருவேளை நம்முடைய கர்த்தர் இயேசுவுடைய அந்த ஒரு சிலுவை மரணம் அது திடீர் என்று சொல்லி அங்க ஏற்படல, உண்டாகல, அது நடைபெறல. பிதாவாக தேவனுடைய திட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து கர்த்தர் இயேசுவுடைய மரணம் அங்க நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அதே போல அது சிலுவையில் அது நடக்க வேண்டும் என்று சொல்லி அங்க நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த மரணத்தின் மூலமாக உலக ஜனத்தினுடைய மீட்பு அங்க நிர்ணயிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி அங்க பார்ப்போம். இந்த வகையில் பார்க்கும் போது சில காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். ஏன் இந்த ஒரு சிலுவை மரணம், இந்த ஒரு சிலுவை மரணத்தின் மூலமாக என்னென்ன காரியங்கள் விசேஷமாக அங்க நிறைவேறித்திருந்தன. முதல் வசனம் போலாம். அப்போஸ்தலர் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 3:23,
எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி.
அப்ப இதுல பார்க்கும் போது எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இல்லாது போனாங்க என்று சொல்லி அங்க பார்க்கணும். நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம், இந்த மனிதன் தேவன் கொடுத்த ஒரு மகிமை நிலை நிச்சயமாக அங்க இருந்திருக்கிறார். அப்ப இந்த ஒரு பாவத்திற்காக அவர்கள் மகிமையிலிருந்து விழுந்து போன இந்த ஒரு பாவத்திற்காக சிலுவையில கர்த்தர் இயேசு அங்க மரித்தார். அதுக்கு என்ன காரணம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், அந்த பாவத்திலிருந்து என்ன பண்ண, அவர்களை விடுதலை பண்ண வேண்டும். அப்ப ஒட்டுமொத்த உலக ஜனம் செய்த பாவத்திற்காக, குறிப்பாக சகோதரர் ரசூல் சொல்லும் போது ஆதாம் மூலமாக வந்த பாவத்திற்காக கர்த்தர் இயேசுனுடைய மரணம் அங்க இருந்தது இந்த சிலுவையின் மேல என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கும்போது இன்னொரு வசனம் பார்க்கலாம், எபிரேயர் 9:25-26.
பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் தம்மை பலியிடும் படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதாயிருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார்.
தம்மை தாமே அவர் பலியிடுகிறதுனாலே, தம்மை தாமே பலியிட்டார் என்று சொல்லி அங்க பார்க்கணும். அன்பு சகோதர சகோதரிகளே, முதல்ல நம்ம பார்த்தோம், இந்த ஒட்டுமொத்த உலக ஜனம் செய்த பாவத்திற்காக அவர் தம்மை அந்த சிலுவையிலே மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அங்க பார்க்கணும். அடுத்ததாக இந்த வசனத்துக்குள்ள பார்க்கும் போது, அந்த ஒரு பாவத்திலிருந்து உலக ஜனத்தை மீட்டெடுப்பதற்காக தம்மை ஒரு பரிபூர்ண ஒரு பலியாக, ஒரு நிறைவான ஒரு பலியாக அவர் ஒப்புக் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அங்க பார்க்கணும். இந்த வசனத்தை குறித்து அதிகமான விளக்கங்கள்லாம் நமக்கு தேவையில்லை, நிறைய வாய்ப்புகள்ல நம்ம இதை கேட்டிருக்கிறோம். 3 பார்க்கும் போது எபேசியர் 7:7 படிக்கலாம்.
அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது.
கர்த்தர் இயேசு அவர் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பாவம் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஒரு பரிபூர்ண பலி. 3 பார்க்கும் போது அந்த ஒரு பலி நிமித்தமாக ஒரு மீட்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு, இந்த சிலுவையின் மூலமாக கர்த்தர் இயேசு நமக்கு கொடுத்த அந்த ஜீவன் மூலமாக அங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நிறைவேறி இருக்கு என்று சொல்லி அங்க பார்க்க. கமெண்ட்ஸ்ல சொல்லும் போது பாவ மன்னிப்பாகிய இந்த மீட்பு, இந்த மீட்புங்கிற வார்த்தைக்கு ரசல் என்ன ஒரு விளக்கம் சொல்றாருன்னா, டெலிவரன்ஸ் ஃப்ரம் டிவைன் கர்ஸ் சொல்றார். பரலோகத்தில் அல்லது வந்து டிவைன் கர்ஸ் அதாவது சாபம் சொல்றாரு. ஒருவேளை நமக்கு தெரியும், தேவன் அவர் கொடுத்த இந்த ஒரு சாபத்தின் மூலமாக இந்த ஒட்டுமொத்த உலக ஜனம் எப்படி இருக்கிறாங்க, அவங்க இந்த சாபத்தில் அவங்க போயிருக்கிறாங்க, பாவத்தில் அவங்க போயிருக்கிறாங்க, மரணத்துக்குள்ளாக அங்க போயிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இங்க சொல்லும் போது பாவம் மன்னிப்பாக மீட்பு, நம்ம இதுவரைக்கும் பார்க்கிறோம் மரணம் மற்றும் பாவம், பாவம் மற்றும் மரணத்திலிருந்து ஒரு மீட்பு. ஆனால் தேவனுடைய சமூகத்திலிருந்து மனிதனுக்கு வந்த அந்த ஒரு சாபம், அதிலிருந்து கூட கர்த்தர் இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்து நிமித்தமாக ஒரு மீட்பை அங்க உண்டு பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். டெலிவரன்ஸ் ஃப்ரம் டிவைன் கர்ஸ் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். மூன்று விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். நான்காவது பார்க்கும்போது ஒன்று தீமோத்தேயு இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம், ஒன்று தீமோத்தேயு 2:6,
எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது.
அப்ப பாவ மன்னிப்பாகிய மீட்பு அங்க கொடுக்க வேண்டும், ஏற்கனவே ஒரு பரிபூர்ணமான பலியை தன் ஜீவனை அங்க கொடுத்திருக்கிறார், உண்மைதான். ஆனா இந்த வசனங்கள் நடைபெறல பார்க்கும் போது ஒரு மீட்கும் பொருள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி அங்க பார்க்கும். இப்ப நம்முடைய ஜீவனுக்கு பதிலாக அவருடைய ஜீவன், நம்முடைய பாவத்தை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று சொல்லி அவருடைய பரிசுத்தம் உள்ள அந்த ஒரு ஜீவன் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக நம்முடைய ஆதிப்பிதா ஆதாம் அவர்களுடைய ஜீவனுக்கு நிகரான ஒரு ஜீவன் என்ன பண்றார், கர்த்தர் இயேசு அங்க கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் இங்கதான் நடந்துச்சுங்க, இந்த சிலுவையில தான் அங்க நடந்தது. குறிப்பாக இந்த சிலுவையின் மூலமாக அங்க நிறைவேறி தீர்ந்தது என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம படிக்க வேண்டும் என்று சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16-17, 3:16-17,
தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
பாருங்க, நான்கு விஷயங்களை நம்ம அங்க பார்த்திருக்கிறோம். ஐந்தாவது ஒன்னு பார்க்கும் போது கர்த்தர் இயேசு இந்த சிலுவையில் அவர் ஜீவனை கொடுத்தது நிமித்தமாக, அடுத்தது உன்னதமான விஷயத்தை ஒட்டுமொத்த உலக ஜனம் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அது பார்க்கும் போது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு என்று சொல்லி அங்க பார்க்கும். நம்முடைய பிதாவினுடைய அன்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கப்பெற்றது எதன் மூலமாக அப்படின்னா இந்த சிலுவையின் மூலமாக கிடைக்கப்பெற்றது என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சிலுவை குறித்து நாம் பார்க்க போறோம். ஆனால் அதுக்கு மத்தியில் என்ன இருக்குங்க, அந்த சிலுவையில தன் ஜீவனை கொடுத்த கர்த்தர் இயேசுவை குறித்து நம்ம அங்க பார்க்க போறோம், பார்த்து கொண்டிருக்கோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாக தேவனுடைய அன்பு இவ்விதமாக இருக்கு என்று சொல்லி நாம் ருசி பார்த்தது, நாம் அறிந்து கொண்டது எது நிமித்தமாகனா இந்த சிலுவை நிமித்தமாக, சிலுவையின் மூலமாக. அதற்கு மேலாக இந்த சிலுவையில நம்முடைய கர்த்தர் இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்த நிமித்தமாக நம்முடைய பிதாவாக தேவனுடைய அன்பை நாம் அறிந்திருக்கிறோம். 17
உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார்.
கர்த்தர் இயேசுவினாலே தன்னுடைய சொந்த குமாரனாலே உலகம் ரட்சிக்கப்படணும், மீட்கப்படணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்திற்காக என்ன பண்ணார், தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்குள்ள அவர் அனுப்பினார். அவிதமாக அனுப்பு நிமித்தமாக தன்னுடைய அன்பு இந்த பாவப்பட்ட ஜனங்கள் மேல எவ்விதமாக எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதை என்ன பண்ணார், அவர் நிரூபணம் பண்ணுகிறார். அது எங்க நடந்தது, எதன் மூலமாக, இந்த சிலுவையின் மூலமாக அங்க நிறைவேறி தீர்ந்தது என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் போது நிஜமாக இந்த ஒரு சிலுவை அவசியமாக இருந்தது எதற்காக, எபேசியர் 2:16, எபேசியர் 2:16,
பகையை சிலுவையினால் கொன்று.
ஆமா, இங்க பாருங்க, அடுத்ததாக சிலுவை என்ன விஷயம் நடந்தது நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே பார்த்த பிரகாரமாக நம்முடைய பிதாவாக இதனுடைய அன்பு நமக்கு கிடைச்சிருக்கு, ஒட்டுமொத்த உலக ஜனத்தினுடைய மீட்கும் பொருள் இதுல கிடைச்சிருக்கு, அதே போல பாவத்திலிருந்து விடுதலை நமக்கு அங்க கிடைச்சிருக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். அது பாவத்திலிருந்து விடுதலை நாம் பெரும்படியாக ஒரு பரிபூர்ண ஒரு பலி இந்த சிலுவையின் மூலமாக கிடைச்சிருக்கு. ஆனால் இங்க அடுத்ததாக பார்க்கும் போது சிலுவையில அடுத்த விஷயம் என்ன நடந்திருக்கு, பகை அங்க முறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பாருங்க. திரும்பமாக அந்த வசனத்தை நீங்க படிக்கலாம்,
பகையை சிலுவையினால் கொன்று.
பகையை சிலுவையினால கொன்று,
அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக,
அதனாலே இரு திறத்தாரையும் இரண்டு பிரிவினரையும் ஒரே
சரீரமாக,
ஒரே சரீரமாக, ஒரே சரீரமாக. பகையை இந்த சிலுவையிலே கர்த்தர் இயேசு அங்க தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுனால அதை கொன்றார் என்று சொல்லி அங்க பார்க்கணும். என்ன பகை இது, பாவம், அப்புறம்
மரணம்,
மரணம்
சாத்தான்,
சாத்தான் அநேக தீமையான விஷயங்களை அங்க சொல்லலாம். ஆனா இருந்த போதும் பகை அப்படின்னு சொல்லும் போது அதிகப்படியான ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தில் பார்க்கும்போது நிச்சயமாகவே ஒரு இரண்டு பிரிவுக்கு நிச்சயமாக பகை அங்க இருந்ததுன்னு சொல்லி அங்க பார்ப்போம். எப்படி அப்படின்னா, பிடிக்காத ஒன்ற மனுஷன் நம்ம எல்லாம் செஞ்சோம், அதனால நமக்கு ஒரு பிரிவு அங்க உண்டாச்சு மனிதர்களுக்கும் தேவனுக்கும். அப்ப இந்த பகையை என்ன பண்ணிருக்கிறார் கர்த்தர் இயேசு, தன் ஜீவன் கொடுத்ததுனால அந்த சிலுவையில அவர் கொண்டிருக்கிறார். அநேகமாக நினைச்சிருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு கூட உலக ஜனங்கள் அங்க நினைச்சிட்டு இருக்கலாம், அப்படிதான் நம்புறாங்க இந்த சிலுவையில கர்த்தர் இயேசு அங்க கொல்லப்பட்டார் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் இயேசு என்ன பண்ணல, அங்க சாகல. ஆனா அவருடைய சாவின் நிமித்தமாக பகை அங்க என்ன பண்ணிருக்க, செத்து போயிருக்கு. பிரிமான சகோதர சகோதரில இரு திரட்டார், இரண்டு பிரிவினர் அப்படின்னு சொல்லும் போது சகோதரர் அடுத்ததான் என்ன பாயிண்ட் அங்க சொல்றாருன்னா, யூதர்கள் மற்றும் புறஜாதியரை குறித்து அங்க பேசுகிறார். இப்ப இரு திரட்டாரையும் இரண்டு பிரிவினரையும் ஒரே சரீரமாக என்ன பண்ணிருக்கிறாங்க, அங்க மாற்றிருக்கிறாங்க. எந்த ஒரே சரீரம், கிறிஸ்துவாகிய ஒரே சரீரம், தலையாக கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே சபையாக சரீரத்தில் இரண்டு பிரிவினர் அங்க இருக்கிறாங்க. நமக்கு தெரியும் ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்தம், அது நிமித்தமாக ஒரு கூட்ட ஜனம் மாத்திரம் தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த உலகத்துல அங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்க, அங்க தேவனால் வழிநடத்தப்பட்டிருக்காங்க, தேவன நன்மைகளும் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறாங்க, விசேஷ விதமான வாக்கு தத்தங்களை வாக்குறுதிகளை அங்க பெற்றிருக்கிறாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு யூத ஜனங்கள் மாத்திரமல்ல, அத இஸ்ரேல் மாத்திரமல்ல, புறஜாதியாரும் கூட என்ன பண்ணிருக்கிறாங்க, தேவனுடைய நல்ல ஆசீர்வாதங்களையும் அவருடைய நன்மைகளையும் அவருடைய கிருபைகளையும் பெறுவதற்கு பாத்திரவர்களாக மாறியிருக்கிறாங்க. எந்த ஒரு காலத்துக்கு பிறகுனா, நமக்கு தெரியும் இந்த சிலுவை, இந்த மத்திய சிலுவை எப்போ அந்த கொல்காதால நிறுத்தப்பட்டதோ, அந்த சிலுவையில் நம்முடைய கர்த்தர் இயேசு எப்பொழுது அவர் தொங்கி தன்னுடைய ஜீவனை அங்க கொடுத்தாரோ, அந்த ஒரு நிமிஷத்திலிருந்து இரண்டு தரப்பினரையும் ஒரே சரீரமாக அங்க இணைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அங்க பார்க்கும், ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டார்கள். ரொம்ப அருமையான அர்த்தம் நிறைந்த வார்த்தைகள் இது. கர்த்தர் இயேசு, தலையாகிய கர்த்தர் இயேசுவுக்கு இருக்கக்கூடிய ஒரே சரீரத்திலும் இரண்டு வகுப்பினரும் அங்க ஒன்றாக இணைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்விதமான ஒரு ஒப்புரவாகக்கூடிய ஒரு விஷயம் இந்த சிலுவையில அங்க நிறைவேறி அங்க தீர்ந்தது. அடுத்ததாக இந்த ஒரு சிலுவை நிமித்தமாக என்ன விஷயம் கிடைத்தது, அல்லது ஏன் இந்த சிலுவை மரணம் அங்க உண்டாயிடுச்சு, நீங்க இன்னொரு வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலர் பவுல் கொலோசியர்களின் நிருபம் முதலாம் அதிகாரம் 19 மற்றும் 20 வசனங்கள்.
சகல பரிபூரணமும்,
சகல பரிபூரணமும்
அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும்,
கர்த்தர் இயேசுக்குள்ளே அங்க வாசமாக இருக்கவும்,
அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே,
கர்த்தர் இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே
சமாதானத்தை உண்டாக்கி.
பாருங்க, கர்த்தர் இயேசு சிலுவையில தொங்கி அவர் சிந்தின அந்த ரத்தத்தினால என்ன விஷயம் அங்க உண்டாயிடுச்சுங்களா,
சமாதானம்
அங்க உண்டாயிடுச்சு என்று சொல்லி அங்க பாரு. கடைசியாக இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, இந்த ஒரு பகுதியில் பார்க்கும்போது எல்லா விஷயங்களையும் அங்க அடைஞ்சிருக்கிறோம். குறிப்பாக சமாதானத்தை கூட இந்த ஒரு சிலுவையில அங்க நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இயேசு அவர் தன்னுடைய ரத்தத்தை இந்த சிலுவையில அவர் சிந்ததுனால, தன் ஜீவனை அங்கு கொடுத்ததுனால நாம் அனைவரும் சமாதானம் பெற்றிருக்கிறோம். வசனம் தொடர்ந்து படிக்கலாம்.
பூலோகத்தில் உள்ளவைகள்,
அடுத்தது எவ்விதமாக சமாதானம், அது யாராருக்கெல்லாம் சமாதானம், கர்த்தர் இயேசு பாடுபட்டு சிலுவையில அங்க ரத்தம் சிந்தி மறித்ததுனால சமாதானம் உண்டாயிடுச்சு. அந்த சமாதானம் யாராருக்கெல்லாம், அந்த சமாதானம் அடுத்ததாக அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது அந்த வார்த்தைகள் இங்க பாருங்க, பூலோகத்தில்
உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும்,
பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும்
அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும்,
கர்த்தர் இயேசுவின் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும்
அவருக்கு பிரியமாயிடுச்சு.
பிதாவாகிய தேவனுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, பிரியமாயிடுச்சு என்று சொல்லி அங்க பார்க்கும். நம்ம முதல்ல பார்த்திருக்கிறோம் கர்த்தர் இயேசு சிலுவையில தொங்கி ரத்தம் சிந்ததுனாலே சமாதானம் உண்டாயிடுச்சு. அதே விதமான சமாதானம் யாருக்கா சமாதானம் பார்க்கும்போது அங்க கூட இரண்டு பிரிவு அங்க சொல்லப்படுது, இரண்டு பிரிவாக அங்க சொல்லப்படுது, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள். இவைகளை என்ன பண்ணணும், ஒப்புரவு ஆக்கி கொள்ளணும். அப்ப இரண்டு விஷயம் சகோதர ரசல் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, பூலோகத்தில் உள்ளவைகள் நமக்கு தெரியும் ஒட்டுமொத்த உலக ஜாதி, இந்த ஒட்டுமொத்த உலக ஜனம், இவர்கள் பாவத்தில் இருக்கிறாங்க, விழுந்து போன நிலைமை இருக்கிறாங்க. ஆனா இருந்த போதிலும் அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கணும். விழுந்து போன மரண நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு, இந்த உலக ஜனத்திற்கு சமாதானம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை என்ன பண்ணி ஆகணும், அந்த மரணத்திலிருந்து அவர்களை என்ன பண்ணிருக்கோம், மீட்க வேண்டும். அதை நம்ம ஏற்கனவே இந்த வசனம் முன்னாக பார்த்த அநேக வசனங்கள்ல நாம் பார்த்திருக்கிறோம். அப்ப இதுல இருந்து என்ன பண்ணணும், அவர்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி அங்க பார்க்கும். நிச்சயமாக மீட்டிருக்கிறார், அவர் ரத்தம் சிந்திருக்கிறார், அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை அவர் என்ன பண்ணிருக்கிறார், மீட்டுக் கொண்டிருக்கிறார். இதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாயிடுச்சு. அதே போல பரலோகத்தில் உள்ளவைகள், இதை குறித்து சகோதர ரசல் அங்க என்ன சொல்றாரு பார்க்கும் போது, அங்க கூட விழுந்து போன நிலைமையில சில பேர் இருக்கிறாங்க. அவங்க யாருங்க, விழுந்து போன தூதர்கள் என்று சொல்லி அங்க பார்க்கணும். அப்ப அந்த விழுந்து போன தூதர்களை குறித்து கூட தேவன் ஒரு திட்டம் அங்க வைத்திருக்கிறார். அந்த விழுந்து போன தூதர்களுக்காகவும் கூட கர்த்தர் இயேசு என்ன பண்ணிருக்கிறாங்க, தன் ஜீவனை தன் ரத்தத்தை இந்த சிலுவையில அங்க சேர்ந்திருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரியும் பாடத்தில் நான் படிச்சிருக்கோம், விழுந்து போன தூதர்கள் இப்ப எப்படி இருக்கிறாங்க, அவங்க கட்டப்பட்ட நிலைமையில அங்க இருக்கிறாங்க என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். ஆனால் எதற்காக இவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறாங்க, வேதிலே சொல்லும் போது கர்த்தர் இயேசு தம்முடைய ஆவியில் என்ன பண்ணிருக்கிறார், இவங்களுக்கு இவங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க. ஆமா, அப்ப அவிதமாக பார்க்கும் போது அவர் இந்த 3.5 வருஷம் இந்த உலகத்துல அவர் தன்னுடைய வாழ்க்கையில நடந்து கொண்ட அந்த விதம், அவர் பேசின பேச்சுக்கள், அவர் சிந்தித்த அந்த சிந்தனைகள், செயல்பாடுகள், குறிப்பாக இந்த கல்வாரியில அவர் பாடுபட்டு அவர் கொடுத்த இந்த ஜீவன், ஒட்டுமொத்தமாக இது அந்த கட்டப்பட்ட அந்த தூதர்களுக்கு, விழுந்து போன அந்த தூதர்கள் எப்படி இருக்கு, ஒரு பாடமாக அங்க இருந்தது. இவ்விதமாக அவர் சுவிசேஷத்தை என்ன பண்ணிருக்கிறார், அவர்களுக்கு கூட அங்க பிரசங்கித்திருக்கிறார். அப்ப அந்த வகையில பார்க்கும் போது இவர்களுக்கு கூட தேவன் ஒரு திட்டத்தை அங்க வைத்திருக்கிறார். ஒருவேளை இவர்கள் மனம் திரும்பி அவர்கள் வருகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே இவர்களுக்காக கூட கர்த்தர் இயேசுவினுடைய பலி என்ன பண்ணிருக்காங்க, கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி அங்க பார்க்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, பூலோகத்தில் அங்க உள்ளவைகள், அதே போல பரலோகத்தில் அங்க இருக்கக்கூடிய இவர்கள், இவர்கள் ஒப்புரவாக வேண்டும். யார் கூட ஒப்புரவாக வேண்டும், இந்த பாயிண்ட் பேசும்போது யார் கூட இவர்கள் ஒப்புரவாக வேண்டும்னா, ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இவர்கள் விழுந்து போன தூதர்கள் எங்கிருந்து விழுந்து போனாங்க, தேவனுடைய சமூகத்திலிருந்து விழுந்து போனாங்க. விழுந்து போன மனுஷன் எங்கிருந்து தான் விழுந்து போனான், அவன் கூட தேவனுடைய சமூகத்திலிருந்து தான் அவன் விட்டு ஓடி போனான் சொல்லி அங்க பார்க்கணும். பாவத்துல மரணத்துல அவன் விழுந்து போனான்னு சொல்லி பார்க்கணும். ஆனா கர்த்தர் இயேசு திருவிழா அவர் சிந்தின அந்த ரத்தத்தினாலே கொடுத்த ஜீவனாலே இந்த 2 வகுப்பினரையும் தேவனோட கூட அவர் என்ன பண்ணிருக்கிறார், அவர் ஒப்புரவாக்கி அங்க வைத்திருக்கிறார். இது யாருக்கு சித்தமாக அங்க இருந்ததுங்க, பிதாவாகிய தேவனுக்கு அது சித்தமாக இருந்தது என்று சொல்லி அங்க பார்த்தோம். இவ்விதமாக இந்த 2 வகுப்பாருக்கும் அவர்களுடைய மீட்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது நிமித்தமாக அவர்களுக்கு சமாதானம் கொடுக்கப்பட்டதும், இன்னொருத்தர் யாருக்கு சமாதானம் கொடுக்கப்பட்டது, கர்த்தர் இயேசுவுடைய மரண நிமித்தமாக எல்லா சமாதானத்துக்கும் காரணம் இருக்கக்கூடிய சர்வ வலம் இல்ல பிதாவாகிய தேவனுக்கும் கூட என்னதுங்க, நிச்சயமாக கர்த்தர் இயேசுவுடைய மரணம், அந்த மரணத்தின் மூலமாக அவர் கொடுத்த அந்த ஈடுபலியின் மூலமாக மீட்கப்பட்ட இந்த ஒட்டுமொத்த மனுக்களும், ஏன் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒட்டுமொத்த திட்டமும் கூட என்ன பண்ணிச்சுங்க, மீட்கப்பட்டிருக்கு என்று சொல்லி பார்ப்போம். இது நிமித்தமாக ஒரு நிறைவு சமாதானம் இங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அங்க சொல்லும்போது ஒரு பெர்ஃபெக்ஷன் என்று சொல்லி அங்க பார்ப்போம். எல்லா விஷயங்களும் ஒரு சீருக்கு, ஒரு நிலைக்கு, ஒரு நிறைவுக்கு அங்க கொண்டு வரப்பட்டது. கமெண்ட்ஸ்ல விதமா தாங்க சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை அப்ப ஒரு பரிபூர்ணத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த வகையில் பார்க்கும்போது கர்த்தர் இயேசு சிலுவையில கொடுத்த அந்த ஒரு ஜீவன் எல்லா தரப்பினருக்கும் அங்கு சமாதானத்தை அங்கு உண்டு பண்ணினது என்று சொல்லி அங்க பார்க்கும். பெரியமான சகோதர சகோதரிலே, இந்த ஒரு 7 விஷயங்களும் எங்கத்தான் அங்க நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிலுவையில அங்க நடந்தது என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். கர்த்தர் இயேசுடைய சிலுவை பற்றின விஷயங்கள் இது. கடைசியாக இன்னொரு பகுதியை பார்த்து நம்ம நிறைவு செய்யலாம். அடுத்ததாக பார்க்கும் போது இவ்வித ஒரு நிலையில, இவ்விதமாக தேவனுடைய திட்டம் இருக்கும் போது இந்த ஒரு நிலையில தான் கர்த்தர் இயேசு என்ன பண்ணினார்னா, அவர் சிலுவையில அங்க பாடுகளை அனுமதித்தார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அடுத்த ஒரு கிளிப்பிங்ல நம்ம பார்க்கும் போது ஒரு 4 வசனங்கள் மாத்திரம் படிச்சு நம்ம முடிக்கலாம். முதல் குருந்தியருடைய நிருபம் 15 அதிகாரம் வசனம் 3 மற்றும் 4.
நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமான ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து.
தேவனுடைய பரிசுத்தம் உள்ள வார்த்தைகள் அடங்கிய இந்த ஒரு வேத வாக்கியம் அல்லது இந்த ஒரு வேதாகமம் எங்கத்தான் நிறைவடைஞ்சிச்சு, இந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு எங்கத்தான் அர்த்தம் கிடைச்சது, அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிலுவையில தான். அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர் பவுல் அருமையாக இந்த வார்த்தைகளை ஒரு எழுதுறாரு. வேத வாக்கியங்களின் படி ஏற்கனவே தேவனுடைய வார்த்தைகள் அங்க எழுதப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைகளின் படி அல்லது இன்னும் தெளிவாக சொன்னப்பனா எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு ஒரு அர்த்தம் அங்க இருக்கும்படி. ஒரு வார்த்தைக்கு எப்பதான் அர்த்தம் இருக்குங்க? உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு எப்பதான் அர்த்தம்? நான் கொடுத்தா தான், அது நிறைவு பண்ணாதான் அர்த்தம். அதே போல தேவனுடைய வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக ஆதியாகமத்திலிருந்து அங்க எழுதப்பட்டிருக்கலாம், ஒட்டுமொத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கலாம். ஆனா எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் எப்படி எந்த ஒரு சூழ்நிலை எந்த ஒரு காலப்பகுதியில அது நிறைவாகதோ அப்பொழுதுதான் எழுதப்பட்ட இந்த எழுத்துக்களுக்கு இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் உண்டு. ஆக ஒட்டுமொத்த இந்த வேதாகம் தேவனுடைய திட்டமாகவே இருக்கு என்று சொல்லி நம்ம சொல்றோம். அப்ப ஒட்டுமொத்த தேவனுடைய உன்னதமுள்ள திட்டத்திற்கு எப்போ அர்த்தம் கிடைச்சது அப்படின்னா, அது எங்க அர்த்தம் கிடைச்சதுன்னா இந்த சிலுவையில தான் அர்த்தம் கிடைச்சது. கர்த்தர் இயேசு இந்த சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்தது நிமித்தமாகத்தான் வேத வாக்கியங்களுக்கு அங்கு அர்த்தம் கிடைத்தது. வேத வாக்கியங்களின் படி கர்த்தர் இயேசு அவர் என்ன பண்ணார், பாடுபட்டார், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட அங்க எழுந்திருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, சுவிசேஷம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் கிடைத்தது இந்த ஒரு சிலுவையில. அடுத்ததாக பார்க்கும்போது இந்த ஒரு சிலுவையில கர்த்தர் இயேசு பாடுகளை அனுபவித்த நிமித்தமாக என்ன விஷயம் நாம் கிடைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 1:18
சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது.
ஒருவேளை சிலுவை பற்றின இந்த காரியங்கள் அவங்க கெட்டு போறவங்களுக்கு அது பைத்தியமாக அங்க இருக்கும். அப்ப அவங்களுக்கு இந்த விஷயங்கள் சொன்னா அங்க புரியாது. அது தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு அல்லது அந்த ஒரு ஆவி அந்த ஒரு சிந்தை அவங்களுக்கு நிச்சயமா கிடையாது. ஒருவேளை அந்த ஒரு நிலையில இல்லாதவங்க சிலுவை பற்றின காரியங்கள் அவங்க கேட்கும் போது அவங்களுக்கு எப்படித்தான் இருக்கலாமா? அது பைத்தியமாக இருக்கும். இன்னொரு வார்த்தையை, அழகான வார்த்தையை நம்ம சொல்லணும்னா அது உபயோகமற்றதாக அங்க இருக்கும். அதெல்லாம் எந்த யூஸ் கிடையாது அவங்களுக்கு. ஜஸ்ட் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதர் இருந்தார், அவர் சிலுவையில நல்ல காரியங்களை செஞ்சதுக்காக சிலுவையில அவர் அறிஞ்சு கொண்டாங்க. கிறிஸ்துவனுடைய நம்பிக்கை, அவர் மரித்தொடர்ந்து உயிரோட கூட எழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவனுடைய நம்பிக்கை, இதுதான் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். அப்ப இந்த ஒரு சிலுவை மரணத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு பிரயோஜனமற்றதாக அங்க இருக்கும், அது பைத்தியமாக அங்க தோன்றும். ஆனால் அடுத்தது மிக முக்கியம்,
ரட்சிக்கப்படுகிற நமக்கோ,
ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது எப்படி இருக்கலாமா?
அது தேவ பலனா இருக்கிறது.
தேவ பலனாக அங்க இருக்கு, தேவ பலனாக அங்க இருக்கு. இப்ப கர்த்தர் இயேசு சிலுவையில அங்க பாடப்பட்டு மரித்த விஷயம், ஒருவேளை ஒரு காலத்துல நம்முடைய பழைய சபைகள் இருக்கும் போது அந்த குட் ஃப்ரைடே ஆனச்சுன்னா ஒன்னா ஆச்சு நமக்கு, அல்லது அந்த தவசு காலங்கள்ல இருக்கும் போது சிலுவை தியானம் படிக்கும் போது அதை பற்றி நம்ம பேசும் போது கேட்கும் போது கண்கள் எப்படி இருக்கும், கண்ணீர் குளமாக அப்படி வழிந்து ஓடும். அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணிருக்கோம், அதை கேட்டிருப்போம், மற்றவர்களுக்கு அங்க சொல்லியிருப்போம், நல்லதுதான் அது. ஆனால் நீங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு சிலுவை பற்றின உபதேசம் அது எப்படி இருக்குங்களாமா? ஒருவேளை ஒரு உண்மையுள்ள புதிய சிருஷ்டி அதை கேட்கும் போது அதை தியானிக்கும் போது அது பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அந்த பலன் எங்கிருந்து வரதா இருக்கலாமா? தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய பலனாக அங்கு இருக்கு. ஏன்னா ஒட்டுமொத்த சிலுவையினுடைய ரகசியத்தை, அதனுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அதனுடைய காரணங்கள் என்ன, எல்லா விஷயத்தையும் யார் புரிஞ்சு வச்சிருப்பாங்க? ஒரு புதிய சிருஷ்டியை கண்டிப்பாக அங்க புரிந்து வைத்திருப்பார். அப்போ சில போல் சொல்லும் போது நமக்கோ, நமக்கோ அது எப்படி இருக்குன்னா தேவ பலனாக அங்க இருக்கு என்று சொல்லி அங்க சொல்றாரு. இன்னொரு வசனம் நீங்க படிக்கலாம், ரோமர் 16:16
கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படே, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது.
இங்க சொல்லும் போது யாராருக்கெல்லாம் தேவ பலனா இருக்குங்க? முதல் பகுதியில் சொல்றாரு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்து நான் பேசுவதற்கு அறிவிப்பதற்கு நான் வெட்கப்படேன். அது எதை பற்றின சுவிசேஷம்? கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் எதை பற்றின சுவிசேஷம்னா இந்த சிலுவை பற்றின சுவிசேஷம் தான். கர்த்தர் இயேசு உங்களுக்காக சிலுவையில் என்ன பண்ணிருக்கார், அவர் மரித்திருக்கிறார், அவர் உயிரோடு மரித்தோர்ந்து எழும்பி இருக்கிறார். அவர் எழும்பினதுனால நமக்கும் கூட உயிர் தெழுதல் நம்பிக்கை உண்டு. இதுதான் ஒருவேளை நிச்சயமாகவே அப்போஸ்தலர்களுடைய காலத்தில் இதுதான் சுவிசேஷமாக அங்க இருக்கும், நற்செய்தியாக இதா இருந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசு பற்றி நான் பேசக்கூடிய சொல்லக்கூடிய இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கம் படையன் வெட்கம் அடைய வெட்கம் எனக்கு கிடையாது, தைரியமா நான் பேசுவேன். அடுத்தது சொல்லும் போது ஏன் அப்படின்னா, முன்பு அது எனக்கு தேவ பலனாக அங்க இருக்கு, தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட அது பலனாக அங்க இருக்கு, அந்த பலன் என்ன பண்ணிருக்கேன், பலப்படுத்திருக்கு, என்னை தகுதிப்படுத்திருக்கு. அதே போல அடுத்தது சொல்லும் போது யாராருக்கெல்லாம் தேவ பலனா இருக்கலாமா படிக்கலாம்,
யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும்,
பின்பு கிரேக்கர் பின்பு புரஜாதி இல்ல,
விசுவாசிக்கிறவன் இவனும்.
ஆமா, அப்ப யாரா இருந்தாலும் யூதர் மத்தியில் கர்த்தர் இயேசுவை தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறவங்க, குறிப்பா அந்த காலப்பகுதியில் இப்படி பார்க்கும்போது கர்த்தர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் உண்மைதான், சிலுவையில் அவர் மரித்தார் உண்மைதான், மூன்றாம் நாள் மரித்தொடர்ந்து தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் அதுவும் உண்மைதான் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அது யூதரா இருந்தாலும் சரி, ஆனால் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அதை யோசனை பண்ணி அதை தியானம் பண்ணி அதை பெரிய ஒரு ஆலோசனைக்கு உட்படுத்தி விசுவாசிக்கிற ஒரு கிரேக்கனாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு புறஜாதியனாக இருந்தாலும் சரி, அவரை பற்றின அந்த ஒரு சுவிசேஷம், சிலுவை பற்றின அந்த சுவிசேஷம் அவர்களுக்கு தேவ பேலனாக இருக்கு என்று சொல்லி அங்க பார்க்கும். ஆக இந்த ஒரு சிலுவையில கர்த்தர் இயேசு பாடுபட்டது நிமித்தமாக, இந்த சிலுவையில் நிமித்தம், இந்த சிலுவையின் மூலமாக நமக்கு தேவனுடைய பலன் அங்க கிடைக்கப்படுகிறதாக அங்க இருக்கு. நமக்கு தெரியும் கர்த்தர் இயேசு நமக்கு கொடுத்து போன ஒரு அருமையான வாக்குறுதி, இதோ நான் போறேன், நான் போயிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவேன், தேற்றதவாளனை நான் அனுப்புறேன். அப்ப தேற்றதவாளன் தேவனுடைய உன்னத பலனாக அங்க இருக்கு என்று சொல்லி அங்க பார்க்கும். அப்ப எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய நீதியுள்ள பாதை உள்ளாக நீங்க நடந்து போவதற்கு, உங்களை திடப்படுத்துவதற்கு, உங்களை பலப்படுத்துவதற்கு தேவனுடைய பலனை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி அங்க கர்த்தர் இயேசு அங்க சொன்னார். இது எப்பதான் மனுஷனுக்கு கிடைச்சது தேவனுடைய பலன் அப்படின்னா, இந்த சிலுவையில கர்த்தர் இயேசு அவர் பாடுபட்டதுல அவர் மரித்ததுல நமக்கு கிடைச்சது என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த ஒரு நிலையில இருக்கும் போதுதான் அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், கர்த்தர் இயேசு அவர் மரணத்துக்கு முன்பாக அவர் வைத்த ஒரு அருமையான ஒரு அழைப்பு, இந்த சிலுவை குறித்து நம்ம என்ன பண்ணணும், அதை விதமாக நம்ம சிந்திக்கணும், அதை விதமாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். தெரிந்த வசன பகுதி தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:24.
அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன்.
அன்பு சகோதர சகோதரிகளை, இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த சிலுவை பார்க்கும் போது நம்முடைய கர்த்தர் இயேசு பாடுபட்ட சிலுவை, கர்த்தர் இயேசு ரத்தம் சிந்தின அந்த சிலுவை, அதே போல தன் ஜீவனை கொடுத்த சிலுவை, இதுதான் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த சிலுவையின் மூலமாக பாவத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பு, இந்த சிலுவையின் மூலமாக அந்த பாவத்தை நம்ம விடுதலை பண்ணக்கூடிய கர்த்தர் இயேசுவினுடைய பரிபூர்ணமான பலி, பிதாவாகிய தேவனுடைய அந்த ஒரு அன்பு, அதே போல பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சமாதானம், இதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இயேசு இன்னொரு அழைப்பு கூட இங்க வச்சிருக்கிறார். என்னன்னு பார்க்கும்போது, உங்களுக்கும் என்ன இருக்கு, ஒரு சிலுவை அங்க இருக்கு. ஒருவேளை இந்த சிலுவையை நீங்க எடுக்க வேண்டும் என்று சொன்னால் பண்ணலாம், நீங்க பின்னா நீங்க வரலாம். அதற்கு சில தகுதிகள் அங்க கேட்டிருக்கிறார். நமக்கு தெரிந்த வசன பகுதி தான், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் நீங்க என்ன பண்ணணும், தன்னைத்தான் வெறுக்கணும் என்று சொல்றான். விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்ன பண்ணணும், என்னை பின்பற்றி வரக்கடவன் என்று சொல்லி அங்க பார்க்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு சுமந்த இந்த சிலுவையில இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு நன்மைகளை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய திட்டம் இந்த ஒரு சிலுவையின் மூலமாக அங்க நிறைவேறி அங்க இருக்கு. உண்மைதான், அவிதமாக இருக்கும் போது ஒரு அடையாளமான ஒரு சிலுவை அது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக கர்த்தர் இயேசு நம்ம கொடுத்திருக்கிற ஒரு அழைப்பு, நீங்கள் என்னை பின்பற்றி நீங்க வாங்க என்று சொல்லி அங்க சொல்ற. இப்ப நன்மைகளை, இவ்வளவு நன்மைகளை கர்த்தர் இயேசுனுடைய பாடுகள் அவருடைய மனத்துக்கு பெற்றுக் கொண்டிருக்கிற நாம், ஒரு வகையில நாம் எல்லாரும் அவருடைய சீஷர்கள் என்று சொல்லக்கூடிய நாம், அடுத்தது என்னதான் பண்ணணும், கர்த்தர் இயேசுனுடைய அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் விரும்புகிற வண்ணமாக நம்முடைய விருப்பத்தை நம்ம தெரிவிக்க வேண்டும். இப்ப நம்மை நாம் வெறுக்கணும், நம்முடைய சிலுவையை கூட அங்க எடுக்கணும். கடைசியாக ஒரு வசனத்தை நீங்க படிக்கலாம், கலாத்தியர் எழுதின நிருபம் 2:20. கலாத்தியர் 2:20.
கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன்.
இப்ப ரொம்ப அருமையான வசனம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான் கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணிருக்கிறேன், சிலுவையில அங்க அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. குறிப்பா சொல்லும் போது நான் எப்படி இருக்கிறேன், நான் ஜீவனோடு இருக்கிறேன், மரிச்சிருக்கிறேங்களா? நான் மரிச்சிருக்கிறேன், ஆனாலும் எப்படி இருக்கிறேன், நான் பிழைத்திருக்கிறேன், ஜீவனோடு கூட அங்க இருக்கிறேன். என்னோட சொன்னால் ஒரு அருமையான ஒரு நம்பிக்கையை இந்த சிலுவைக்குள்ள அங்க புதைத்து வைத்திருக்கிறார். இப்ப கர்த்தர் இயேசு தன்னுடைய ஜீவனை இந்த சிலுவையில கொடுத்தது நிமித்தமாக நமக்கு என்ன பண்ணிருக்கிறார், அவர் மரணத்திலிருந்து அங்க விடுதலை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் அடையாளமாக கர்த்தர் இயேசு கொடுத்திருக்கிற இந்த ஒரு சிலுவை சுமக்கக்கூடியவர்கள் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, அதே சிலுவையில நாம் தெரிந்து கொண்ட இந்த சிலுவையில் நாம் என்ன பண்ணிருக்கிறோம், அங்க அறையப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கணும். கர்த்தர் இயேசுவோடு கூட, கிறிஸ்துவோடு கூட நான் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தைக்கு ஆழமான அர்த்தம் அங்க இருக்கு. அப்ப அவரோடு கூட நான் அறையப்பட்டிருக்கிறேன்னா, நம்ம போன பாடத்துல அங்க பார்த்திருக்கிறோம், அவரோடு கூட என்ன பண்ணிருக்கோம், நம்ம அந்த ஒரு நுகத்துல அங்க பிணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். நமக்கும் அவருக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய அந்த ஒரு தொடர்பு, அந்த உறவு அங்க சொல்றோம். இது எவ்விதமான உறவு, எவ்விதமான தொடர்பு அப்படின்னா, மிக சந்தோஷமான உறவு தொடர்பு அப்படிங்கறத காட்டிலும், இந்த உலகத்தின் மத்தியில கிறிஸ்துவோடு கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரியத்திற்கு என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தின் மத்தியில அவருடைய பாடுகளுக்கு நாம் என்ன பண்ணிருக்கோம், உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதே போல அவர் பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த அவமானங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம், நம்ம உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக அவர் பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த மரணத்திற்கு நாம் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். மரணம் என்று சொன்னால் அங்க சொல்லர்த்தமாக அந்த சிலுவையில அவர் பெற்றுக்கொண்ட அந்த மரணம் அல்ல. இங்க ஆவிக்குரியாக நம்ம பார்க்கும் போது மரணத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஞானஸ்நான உடன்படிக்கையின் மூலமாக நாம் மரித்தவர்களாக அங்க இருக்கிறோம். அதான் சொல்லும் போது ஒரு சமயத்துல கூட நம்ம இந்த ஒரு வசனத்துடைய அதிகப்படியான விளக்கம் நாம் பார்த்திருக்கிறோம். இப்ப சிலுவையில நாம் அறையப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயம், நம்முடைய சுயத்தை, நம்முடைய சொந்த காரியங்களை, நம்முடைய சுய விருப்பங்களை மாத்திரமில்ல, வெறுப்புகளை கூட என்ன பண்ணிருக்கோம், சிலுவையில நமக்காக கொடுக்கப்பட்டிருக்க அந்த சிலுவையில அங்க அறைந்திருக்கிறோம் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இவ்விதமாக நாம் அறைந்திருக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு நிலை, அது எந்த நிலைக்கு ஒப்பிட்டு அங்க பேசப்படுதுன்னா, மரணத்திற்கு அங்க ஒப்பிட்டு அங்க பேசப்பட்டிருக்கு. நான் சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன், நான் மறித்திருக்கிறேன், ஆனாலும் என்ன பண்ணிருக்கிறேன், பிழைத்திருக்கிறேன். அப்ப எப்படி பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், அங்க பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லி அங்க பார்த்திருக்கோம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம அங்க பிழைத்திருக்கிறோம். எப்படி, ஏற்கனவே கிறிஸ்து நமக்காக தன்னுடைய மரணத்தின் மூலமாக அவர் கொடுத்த ஜீவன் அது நமக்காக அங்க வைக்கப்பட்டிருக்கு. கொலோசியல சொல்லும் போது உங்களுடைய ஜீவன் எங்க இருக்கு, கிறிஸ்து உடனே கூட அங்க மறைந்திருக்கு, தேவனுக்குள்ள அங்க மறைந்திருக்கு என்று சொல்லி அங்க சொல்ற. கிறிஸ்துவனே கூட உங்களுடைய ஜீவன் அங்க மறைந்திருக்கு, மறித்த நிலை தான். ஆனா இருந்தாலும் என்ன ஒரு காரியம் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு அல்லது நிச்சயிக்கப்பட்டிருக்குன்னா, மறித்தாலும் நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, ஆமா, ஜீவனோடு கூட நீங்க இருக்கிறீங்க, அல்லது ஜீவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புல என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க இருந்து கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லி அங்க பார்க்கணும். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பார்க்கும் போது நான்காவது விஷயம், இங்க கர்த்தர் இயேசு சிலுவையில பட்ட பாடுகள் நிமித்தமாக முதல்ல நம்ம பார்க்கும் போது சுவிசேஷம், தேவனுடைய வார்த்தைகள், வேத வாக்கியங்கள் அது நிறைவேறி முடிந்தது, அதுக்கு அர்த்தம் கிடைத்தது. அடுத்ததாக நம்ம பார்க்கும் போது கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகள் மூலமாக அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அங்க பலன் கிடைத்தது என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அடுத்தது ஒரு அழைப்பு கூட அங்க கிடைத்திருக்கு. கிறிஸ்துவை போலவே நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி அங்க போகணும். அப்படி போகக்கூடிய ஒரு நிலை, அது எந்த நிலைக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும் போது, நிச்சயமாக நமக்கு தெரியும் அது நம்முடைய மரண நிலைமைக்கு, மரண நிலைவுக்கு அங்க ஒப்பிட்டு அங்க சொல்லப்படுது. ஆனா இருந்த போதிலும், மரண நிலையில இருந்தாலும் கூட நாம் ஜீவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு நிச்சயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எது நிமித்தமாக அப்படின்னு பார்க்கும் போது, கர்த்தர் இயேசு பாடுகள் அனுபவித்த இந்த ஒரு அருமையான சிலுவை. உலகத்தின் மத்தியில் பார்க்கும்போது உலக கிறிஸ்தவ மத்தியில் இந்த சிலுவைக்கு அநேக பெயர்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அவமான சிலுவை, ஈன சிலுவை, கோர சிலுவை என்று அநேக பெயர்கள், இன்னும் அநேக பெயர்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு, பாரமான சிலுவை. ஆனால் நம்முடைய பார்வையில் பார்க்கும்போது இது ஒரு அழகான சிலுவை என்று தான் நம்ம சொல்லணும். நமக்கு தெரியும், நம்ம சொல்லர்த்தமான சிலுவை அங்க குறிப்பிடல, ஆவிக்கு ரீதியாக நம்ம பார்க்கணும். ஏன் கடைசியாக இப்பொழுது நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிற அல்லது சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிற இந்த ஒரு சிலுவை கூட ரொம்ப அருமையான ஒரு சிலுவை. ஒருவேளை இன்றைய காலகட்டத்தில் அது பாரமாக நம்முடைய தோள்களை அதை அழுத்தலாம், நம்ம கீழத்தில் அதை பார்க்கலாம். ஆனால் இருந்த போலும் இதே சிலுவையின் நிமித்தமாகத்தான் யாரோடு கூட போய் நம்ம இணைய போறோம், கர்த்தர் இயேசுவோடு கூட அங்கே இணைய போறோம் என்று சொல்லி அங்கே பார்க்கலாம். இப்ப கர்த்தர் இயேசுவுடைய சிலுவை, கிறிஸ்துவனுடைய சிலுவை, இதனுடைய ஒரு பாகம் நம்ம இப்ப பார்த்துருக்கிறோம். ஒருவேளை வாய்ப்பு இருந்துச்சுன்னா அடுத்த ஒரு பாகத்தில் இன்னொரு கொஞ்சம் ஆழமாக நம்ம போகலாம். அது வரைக்கும் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.